Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
करना है अगर किया है तो बाप को लिख देना है। लिखने से जैसे अपने ऊपर कृपा करते आशीर्वाद करते न लिखने से वह अपने ऊपर अकृपा अथवा आशीर्वाद नहीं करते और ही अपन को नुकसान पहुंचाते हैं। इनमें बाप कहते हैं बाप को याद करो वर्ष को याद करो मन मना भाव मजाजी भाव अक्षर ये ठीक है संस्कृत बाप समझाते तो
4/10/2014 காலை முரளி ஓம் சாந்தி பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே தந்தையின் நினைவில் இருப்பதோடு ஞான செல்வம் நிறைந்தவராகவும் ஆகுங்கள். ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் சுழன்று கொண்டிருந்தால் மாத்திரமே எல்லையில்லாத சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும். உலக சக்கரமாகிய ஞானத்தின் மூலமே நீங்கள் பூலோக ஆட்சியாளர்கள் ஆகுகின்றீர்கள். இக்குழந்தைகளால் மனிதர்கள் தந்தையின் மீது அன்பு கொண்டிருக்க முடியாதுள்ளது. இக்குழந்தைகளால் மனிதர்கள் தந்தையின் மீது அன்பு கொண்டிருக்க முடியாதுள்ளது. மிகவும் ஆள் நரகத்தில் வாழும் விகாரங்களின் மீது அன்பு கொண்டிருப்பவர்களால் ஆகும். அத்தகைய மனிதர்களால் தந்தை மீது அன்பு கொண்டிருக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை இனங்கண்டுள்ளீர்கள். இதனாலேயே நீங்கள் தந்தை மீது அன்பு கொண்டிருக்கின்றீர்கள். யாருக்கு சத்திய யுகத்திற்கு வரும் உரிமை இல்லை. தந்தை சத்திய யுகத்திற்கு வருவதில்லை. மரணமும் அங்கே வருவதில்லை. ராவணனுக்கு சத்திய யுகத்திற்கு வரும் உரிமை இல்லை. எனவே தந்தையும் கூறுகிறார், குழந்தைகளே எனக்கு சத்திய யுகத்திற்கு வரும் உரிமை இல்லை. தந்தை உங்களை சந்தோஷ உலகத்திற்கு செல்வதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக்கி விட்டு அவர் வீடு திரும்பி செல்கிறார். அவருக்கும் எல்லைகள் உள்ளன. தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, இப்போது நீங்கள் வீடு திரும்புகிறீர்கள் என்பது எப்போதும் உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். எங்கள் படகின் நங்கூரம் இந்த பழைய உலகத்திலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. நாங்கள் ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறோம். இந்த யாத்திரையை பயிற்சி செய்து மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய தூண்டுங்கள். இரண்டாவது, முக்கிய பிரமுகர்களுக்கு முன்னால் பேசும்போது பயமற்றவர்களாக இருங்கள். தைரியத்தை இழந்து விடாதீர்கள். மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் போது ஆத்ம உணர்வில் இருக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். எந்த ஒரு தற்காலிகமான ஆதாரம் என்ற கரைகளிலிருந்து வெளியேறி ஒரு தந்தையை மாத்திரம் உங்கள் ஆதாரமாக்குகின்ற ஒரு மிக சரியான முயற்சியாளர் ஆகுவீர்களாக. ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்து முயற்சி செய்வதை உங்கள் ஆதாரம் ஆக்குதல், முயற்சி செய்தல் என்று அர்த்தமல்ல. மிகச் சரியாக முயற்சியாளராகுங்கள். அதாவது இரத்தத்தை கொண்டு அனைத்தையும் செய்கின்ற ஒருவராகுங்கள். இப்பொழுது தற்காலிக ஆதாரங்கள் என்ற கரைகளை கைவிடுங்கள். தந்தையை தமது ஆதாரமாக்குவதற்கு பதிலாக சில குழந்தைகள் எல்லைக்குட்பட்ட கரைகளை தமது ஆதாரமாக்கிக் கொள்கின்றன. அது உங்கள் சுபாவம், சம்ஸ்காரங்கள், பாதகமான சூழ்நிலைகள் எதுவாயினும் அந்த தற்காலிக ஆதாரங்கள் அனைத்தும் மேலோட்டமானவையும் ஏமாற்றத்தக்கவையுமாகும். ஒரேயொரு தந்தை என்ற ஆதாரமே பாதுகாப்பு குடையாகும். ஸ்லோகம். ஒரு ஞானம் நிறைந்த ஆத்மா மாயையை தொலைவிலேயே இனங்கண்டு சுயத்தை சக்திசாலி ஆக்குகின்றார். ஒரு ஞானம் நிறைந்த ஆத்மா மாயையை தொலைவிலேயே இனங்கண்டு சுயத்தை சக்திசாலி ஆக்குகின்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே தந்தையின் நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் நினைவு யாத்திரையில் இருக்கிறீர்கள் என்ற ஞானம் ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. யாத்திரை என்ற வார்த்தை நிச்சயமாக உங்கள் இதயத்தில் பதிய வேண்டும். ஹரித்துவார் அல்லது அமரநாத்துக்கு செல்வதை பற்றியும் நாங்கள் தங்கள் யாத்திரை முடிந்ததும் வீடு திரும்புவோம் என்றும் அந்த யாத்திரிகள் சிந்திப்பதைப் போல் நீங்கள் அமைதி தாமத்திற்கு செல்கிறீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் பதிந்திருக்கிறது. தந்தை வந்து உங்கள் கைகளை பற்றி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் கையை பிடித்து உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கிறார். நீங்கள் நச்சுக்கடலில் வாழ்வதாலேயே எனது கையை பிடியுங்கள் என்று கூறப்படுகின்றது. இப்போது சிவபாபாவையும் வீட்டையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் வீடு திரும்புகிறீர்கள் என்று உங்களுக்குள் நினைவு செய்யுங்கள். உங்கள் உதடுகளால் நீங்கள் எதையும் கூற வேண்டியதில்லை. பாபா உங்களை வீட்டுக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்பதை உள்ளூர நினைவு செய்யுங்கள். நீங்கள் கட்டாயமாக நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த நினைவு யாத்திரையின் மூலமே உங்கள் பாவங்கள் அகற்றப்படுகின்றன. அப்போது மாத்திரம் நீங்கள் அந்த அதிமேலான இலக்கை அடைவீர்கள். சிறு குழந்தைகளுக்கு கற்பித்ததை போன்று தந்தை உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் தொடர்ந்து பாபாவை நினைவு செய்து திரும்பி செல்கிறீர்கள் என்பது உங்கள் புத்திகளில் எப்போதும் இருக்கட்டும். உங்களை தூய்மையாக்குவதும் தூய்மையான உலகத்துக்கு அழைத்து செல்வதுமே தந்தையின் பணியாகும். குழந்தைகளாகிய உங்களை அவர் அங்கே அழைத்து செல்கிறார். ஆத்மாக்களே யாத்திரையில் நிலைத்திருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாங்களே தந்தையை நினைவு செய்து வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டை சென்றடைந்ததும் தந்தையின் பணி முடிந்துவிடும். தந்தை உங்களை தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக்கி வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக வருகிறார். இங்கேயே நீங்கள் கற்கின்றீர்கள். தாராளமாக எங்கும் சுற்றுலா சென்று வாருங்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் புத்தியில் தந்தையின் நினைவு இருக்கட்டும். யோகம் என்ற வார்த்தைக்கு யாத்திரை என்ற அர்த்தம் மட்டும் உள்ளது என்றில்லை. சந்நியாசிகள் யோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அவையெல்லாம் மனிதர்களின் வழிகாட்டல்களே ஆகும். அரை சக்கரத்திற்கு நீங்கள் தெய்வீகமாக வழிகாட்டல்களை பின்பற்றினீர்கள். அதன் பின் மிகுதி அரை சக்கரத்திற்கு நீங்கள் மனித வழிகாட்டல்களை பின்பற்றினீர்கள். இப்போது நீங்கள் இறைவனின் வழிகாட்டல்களை பெற்றிருக்கிறீர்கள். யோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். அதனை நினைவு யாத்திரை என்றே அழையுங்கள். ஆத்மாக்களே இந்த யாத்திரையில் செல்ல வேண்டும். அது நீங்கள் உங்கள் சரீரத்தை பயன்படுத்தி செல்லும் பௌதிக யாத்திரையாகும். இங்கே நீங்கள் உங்கள் சரீரங்களை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. அது ஆத்மாக்களாகிய எங்கள் இனிய வீடு என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தெரியும். தந்தை உங்களை தூய்மையாக்க கூடிய கல்வியை உங்களுக்கு கொடுக்கிறார். தந்தையின் நினைவு இருப்பதன் மூலம் நீங்கள் தமோபிரதானிலிருந்து சத்தோபிரதானாக வேண்டும். இது ஒரு யாத்திரையாகும். நாங்கள் தந்தையின் நினைவில் இருக்கிறோம், ஏனெனில் நாங்கள் பாபாவிடம் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். தந்தை உங்களை தூய்மையாக்குவதற்காக வருகிறார், ஏனெனில் நீங்கள் தூய உலகத்திற்கு செல்ல வேண்டும். தந்தை உங்களை தூய்மையாக்குகிறார். அதன் பின் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக நீங்கள் தூய உலகத்திற்கு செல்கிறீர்கள். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். நாங்கள் நினைவு யாத்திரையில் இருக்கிறோம். நாங்கள் இந்த மரண பூமிக்கு திரும்பி வர விரும்பவில்லை. எங்களை வீட்டிற்கு திரும்ப செய்வது பாபாவின் பணியாகும். பாபா உங்களுக்கு பாதையை காட்டுகிறார். நீங்கள் இப்போது மரண பூமியில் இருக்கிறீர்கள். அதன் பின் நீங்கள் புதிய உலகில், அமரத்துவ உலகில் இருக்கிறீர்கள். உங்களை தகுதி வாய்ந்தவர்களாக்கும் வரை தந்தை உங்களை விட்டு விட போவதில்லை. தந்தை உங்களை சந்தோஷ உலகத்திற்கு அழைத்து செல்ல போவதில்லை. உங்களை வீட்டை அடைய செய்வதே அவரது எல்லையாகும். இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதாக மட்டும் இருக்கக்கூடாது, ஏனெனில் உங்களுக்கு ஞானமும் இருக்க வேண்டும். ஞானம் உள்ளவராக இருப்பதன் மூலமே நீங்கள் வருமானம் ஒன்றை சம்பாதிக்க முடியும். உலக சக்கரத்தின் ஞானம் உள்ளவராக இருப்பதன் மூலம் நீங்கள் பூலோக ஆட்சியாளர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள் என்பதும், நீங்கள் வீட்டிற்கு திரும்ப செல்வீர்கள் என்பதும், சக்கரம் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தொடங்கும் என்பதை பற்றிய ஞானம் உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த ஞானம் முழுவதையுமே நீங்கள் உங்கள் புத்தியில் வைத்துக் கொள்ளும் போது உங்கள் சந்தோஷ பாதரசம் உயரும். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அத்துடன் நீங்கள் சாந்தி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். 84 பிறவி சக்கரம் நினைவில்லை என்றால் எவ்வாறு நீங்கள் பூலோக ஆட்சியாளர்கள் ஆக முடியும்? ஒரே ஒரு இடத்தை மட்டும் நினைவு செய்வது சந்நியாசிகளின் பணியாகும், ஏனெனில் அவர்களுக்கு அந்த ஒருவரை தெரியாது. அவர்கள் ஒளி தத்துவத்தை மாத்திரமே நினைவு செய்கிறார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். தொடர்ந்து தந்தையின் நினைவில் இருப்பதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். முதலில் நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். இது உங்கள் ஆன்மீக யாத்திரையாகும். பாடல் ஒன்று உள்ளது, நாங்கள் 4 திசைகளிலும் உங்களை தேடி திரிந்தோம், ஆயினும் உங்களிடம் இருந்து எப்போதும் தொலைவிலேயே இருந்தோம். அதாவது நாங்கள் தந்தையிடமிருந்து தொலைவிலேயே இருந்தோம். உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கும் தந்தையை நீங்கள் தெரிந்திருக்கவில்லை. எத்தனை தடவைகள் நீங்கள் சக்கரத்தை சுற்றி திரிந்திருக்கிறீர்கள்? மக்கள் ஒவ்வொரு வருடமும் பல யாத்திரைகள் செல்கிறார்கள். மக்களிடம் அதிகளவு பணம் இருக்கும் போது அவர்கள் யாத்திரை செல்ல விரும்புகிறார்கள். இது உங்கள் ஆன்மீக யாத்திரையாகும். உங்களுக்காக புதிய உலகம் உருவாக்கப்பட்டதும் நீங்கள் அங்கு செல்வீர்கள். அது அமரத்துவ பூமி என்றும் அழைக்கப்படுகிறது. அங்கே மரணம் வந்து யாரையும் எடுத்து செல்ல போவதில்லை. மரணத்திற்கு புதிய உலகத்திற்கும் நுழையும் உரிமையில்லை. இது ராவணனின் பழைய உலகமாகும். இங்கேயே என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், நான் இப்பழைய உலகில் இப்பழைய சரீரத்தில் வருகிறேன். எனக்கும் புதிய உலகிற்கும் வரும் உரிமையில்லை. நான் தூய்மையற்றதை தூய்மையாக்குபவராகவே வருகிறேன். நீங்கள் தூய்மையாகி அதன் பின் மற்றவர்களையும் தூய்மையாக்குங்கள். சந்நியாசிகள் ஓடி சென்று விடுகிறார்கள். அவர்கள் முழுமையாக மறைந்து விடுகிறார்கள். அவர்கள் எங்கே சென்று விட்டார்கள் என்றும் உங்களுக்கு தெரியாது. ஏனெனில் அவர்கள் தங்கள் ஆடையையும் மாற்றி விடுகிறார்கள். அதேபோல் நடிகர்கள் தங்கள் தோற்றத்தை மாற்றுகிறார்கள். சில வேளைகளில் ஆண் நடிகர் ஒருவர் ஒரு பெண்ணுடைய பாகத்தை நடிக்கிறார். சில வேளைகளில் ஒரு பெண் ஆணுடைய பாகத்தை நடிக்கிறார். இவ்வாறு அவர்கள் தங்கள் தோற்றத்தை மாற்றியமைத்துக் கொள்கிறார்கள். இத்தகையவை எதுவும் சத்திய யுகத்தில் இடம்பெறாது. தந்தை கூறுகிறார், நான் புதிய உலகத்தை உருவாக்க வருகிறேன். குழந்தைகளாகிய நீங்கள் அரை சக்கரத்திற்கு ஆட்சி புரிகின்றீர்கள். அதன்பின் நாடக திட்டத்திற்கு ஏற்ப துவாபர யுகம் ஆரம்பமாகி மீண்டும் ஒருமுறை தேவர்கள் பாவ மார்க்கத்தில் விழுகின்றார்கள். ஜெகநாதபுரியில் அவர்களது அவலட்சணமான உருவங்கள் பல இருக்கின்றன. ஜெகநாதருக்கு ஒரு கோவில் இருக்கிறது. உண்மையில் அவரிடம் கிருஷ்ணரிடம் ஓர் ராஜ்யம் இருந்ததுடன் உலகாதிபதியாகவும் இருந்தார். இருப்பினும் அவர் ஓர் ஆலயத்தினுள் அடைக்கப்பட்டு அவலட்சணமாக காட்டப்பட்டுள்ளார். ஜெகநாதர் ஆலயத்திலும் நீங்கள் அதிகளவு விளங்கப்படுத்தலாம். வேறு எவராலும் அதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்த முடியாது. பூஜிக்கப்பட தகுதி வாய்ந்த தேவர்களே பூஜிப்பவர்கள் ஆகுகின்றார்கள். அவர்களோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கடவுள் வழிபாட்டுக்குரியவரும் வழிபடுபவரும் ஆவார் என்றும், அவர் துன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் யாருக்கும் துன்பம் கொடுப்பதில்லை. இது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகும். குழந்தையொன்று பிறக்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகுகிறது. ஆனால் குழந்தை மரணிக்கும் போது அழுகிறார்கள். கடவுளே தங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறார் என்று கூறுகிறார்கள். ஆஹா, ராவண ராஜ்யத்தில் நீங்கள் தற்காலிகமான சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். எனது ராஜ்யத்தில் துன்பம் என்பதற்கே இடமில்லை. சத்திய யுகம் அமரத்துவ உலகம் என்று அழைக்கப்படுகிறது. இது அகால மரணங்கள் இடம்பெறும் மரண பூமி என்று அழைக்கப்படுகிறது. அங்கே அவர்கள் அதிகளவு சந்தோஷத்தோடு கொண்டாடுகிறார்கள். அங்கே அவர்களது ஆயுட்காலமும் நீண்டதாகவே இருக்கிறது. அதி கூடிய ஆயுட்காலம் 150 வருடங்களாகும். இங்கேயும் சிலர் அவ்வளவு நீண்ட காலம் உயிர் வாழ்கிறார்கள். ஆனால் இது சொர்க்கம் அல்ல. சிலர் தங்கள் சரீரத்தை மிக நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். எனவே அவர்களது ஆயுள் மிக நீண்டதாகிவிடும். சிலருக்கு பல குழந்தைகளும் இருக்கிறார்கள். ஒரு மரத்தில் கிளைகளும் தலைகளும் தோன்றுவதைப் போல் குடும்பம் மிக விரைவாக வளர்ந்து விரிவடைந்து விடுகிறது. ஏற்கனவே 50 கிளைகள் இருக்கும். அதன் பின் மேலும் 50 கிளைகள் தோன்றும். பெருமளவு வளர்ச்சி இடம்பெறுகிறது. இதுவே இங்கேயும் இடம்பெறுகிறது. இதனாலேயே இந்த மரம் ஒரு ஆல மரத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. இன்னும் மரம் முழுவதும் நிலைத்து நின்றாலும் அதன் அடித்தளம் இல்லை. இங்கேயும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்னும் அத்திவாரம் அடி மரம் இப்போது இல்லை. தேவதேவியர்கள் எப்போது இருந்தார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. 100,000 வருடங்கள் பற்றி பேசுகிறார்கள். ஆரம்பத்தில் நீங்களும் இதை பற்றி சிந்தித்து பார்த்ததில்லை. தந்தை வந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். முழு நாடகத்தின் ஆரம்பம் மத்தி இறுதியை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் இப்போது தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். அத்துடன் அதன் கால எல்லை போன்றவற்றை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் வந்திருக்கிறீர்கள். புதிய உலகம் எவ்வாறு பழையதாகுகின்றது, பழைய உலகம் எவ்வாறு புதியதாகின்றது என்று யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்கிறீர்கள். உங்களது இந்த யாத்திரை ஒழுங்காக தொடர வேண்டும். தாராளமாக நீங்கள் சுற்றுலா செல்லலாம், ஆனால் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். இது ஒரு ஆன்மீக யாத்திரையாகும். பக்தி மார்க்கத்தில் நீங்களும் அந்த யாத்திரைகள் செல்வது பழக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உறுதியான பக்தர்களாக இருந்தவர்கள் பல யாத்திரைகள் சென்றிருக்க வேண்டும். ஒரே ஒரு சிவனை வழிபடுவது கலப்படமில்லாத பக்தி என்று பாபா விளங்கப்படுத்துகிறார். அதன்பின் தேவி தேவியர்களின் வழிபாடும், அதன்பின் பஞ்ச தத்துவங்களின் வழிபாடும் இடம் பெறுகிறது. தேவதேவியர்களின் வழிபாடு அதிமேலானதாக இருந்தது. ஏனெனில் அவர்களது சரீரங்கள் சத்தோ பிரதானாக இருந்தன. ஆனால் மனிதர்களின் சரீரங்களோ தூய்மையற்றவையாகும். தூய்மையானவர்கள் அதன்பின் துவாபர யுகத்திலிருந்து அனைவருமே தூய்மையற்றவர்களாகுகின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் வீழ்ச்சி அடைகிறார்கள். ஏனியின் படம் நீங்கள் விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் நல்லது. ஜீனியின் கதை இருக்கிறது. அந்த உதாரணங்கள் எல்லாம் இந்த நேரத்திற்கே பொருத்தமானவை. உங்களை பற்றியே அவையெல்லாம் உருவாக்கப்படுகின்றன. ரீங்காரிக்கும் வண்டை பற்றிய உதாரணமும் உங்களையே குறிக்கிறது. நீங்கள் பூச்சிகளை மாற்றி பிராமணர்களாகிய உங்களைப் போல் ஆக்குகிறீர்கள். அந்த உதாரணங்கள் எல்லாம் இந்த இடத்தையே குறிக்கின்றன. முன்னர் குழந்தைகளாகிய நீங்கள் பௌதீக யாத்திரைகள் சென்றீர்கள். இப்போது நீங்கள் மீண்டும் ஒரு முறை தந்தையின் இந்த ஆன்மீக யாத்திரையை கற்கின்றீர்கள். இது ஒரு கல்வியாகும். பக்தி மார்க்கத்தில் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சற்று பாருங்கள். தொடர்ந்து எல்லோருக்கும் முன்னாலும் தலை வணங்குகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவர்களது தொழில் பற்றி தெரியாது. யார் ஆகக்கூடிய பிறவிகள் எடுக்கிறார்கள் என்றும், பிறவிகளின் எண்ணிக்கை எவ்வாறு குறைகிறது என்றும் நீங்கள் கணக்கிட்டு பார்க்கலாம். இப்போது தான் நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். நிச்சயமாக சொர்க்கம் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். எப்போது சொர்க்கம் இருந்தது என்று கேட்டால் நூறாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் என்று கூறும் அளவுக்கு பாரத மக்கள் மிகவும் கள்ளுப்புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் பிச்சைக்காரர்களிலிருந்து இளவரசனாக வேண்டும். உலகம் புதியதிலிருந்து பழையதாகுகின்றது. எனவே தந்தை கூறுகிறார், முயற்சி செய்யுங்கள். மாயை உங்களை மீண்டும் மீண்டும் மறக்க செய்கிறாள் என்றும் அவருக்கு தெரியும். தந்தை விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் வீடு திரும்புகிறீர்கள் என்பதை எப்போதும் உங்கள் புத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பழைய உலகத்திலிருந்து உங்கள் நங்கூரம் அகற்றப்பட்டு விட்டது. உங்கள் படகு இப்பொழுது அக்கறையை அடையும் நிலையில் இருக்கிறது. எங்கள் படகை அக்கறைக்கு எடுத்து செல்லுங்கள் என்று அவர்கள் பாடுகிறார்கள். ஆனால் எப்போது அது அக்கறைக்கு செல்ல போகின்றது என்பது அவர்களுக்கு தெரியாது. அதனால் தந்தையின் நினைவு யாத்திரையே பிரதானமான விடயமாகும். நீங்கள் தந்தையை அத்துடன் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு வயது வந்ததும் தங்கள் புத்தியில் தங்கள் தந்தையின் ஆஸ்தியை வைத்திருப்பார்கள். இப்போது உங்களுக்கு வயது வந்து விட்டது. இது மிக சரியானது என்று ஆத்மாக்களாகிய நீங்கள் நேரடியாகவே புரிந்து கொள்கிறீர்கள். எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி சொர்க்கமாகும். பாபா சொர்க்கத்தை ஸ்தாபிக்கிறார். எனவே நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். தந்தை கூறுகிறார், நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். தூய்மை காரணமாகவே சண்டை சச்சரவுகள் இடம்பெறுகின்றன. மக்கள் முழுமையாக ஆள் நரகத்தில் இருக்கிறார்கள் போலவும், அவர்கள் மேலும் மேலும் விகாரத்திற்கு விழுகின்றார்கள் போலவும் இருக்கிறது. இதனாலேயே அவர்களால் தந்தை மீது அன்பு வைத்திருக்க முடியவில்லை. இவர்களே அழிவு காலத்தில் இறைவன் மீது அன்பற்ற புத்தியை கொண்டவர்களாவார்கள். தந்தை உங்களை அன்புள்ள புத்தி கொண்டவர்களாக்குவதற்காக வருகிறார். தங்கள் புத்தியில் சிறிதளவேனும் அன்பற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் தந்தையை நினைவு செய்வதும் இல்லை. அவர்களுக்கு சிவபாபாவை பற்றி எதுவும் தெரியாது. அவரில் அவர்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. அவர்கள் மாயையால் மறைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நினைவு யாத்திரையே இல்லை. தந்தை உங்களை முயற்சி செய்ய தூண்டுகிறார். இப்போது இங்கே சூரிய சந்திர வம்ச ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். சத்திய திரேதா யுகங்களில் எந்த மதங்களும் ஸ்தாபிக்கப்படுவதில்லை. ராமர் மதம் ஒன்றை ஸ்தாபிப்பதில்லை. தந்தை நடத்தும் ஸ்தாபனையின் போதே அவர் அவ்வாறு ஆகுகிறார். ஏனைய மத ஸ்தாபகர்கள் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும் முறைக்கும் தந்தை ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும் முறைக்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு காணப்படுகின்றது. உலகம் மாற்றமடைய வேண்டிய நேரத்தில் சங்கம யுகத்தில் தந்தை வருகிறார். தந்தை கூறுகிறார், நான் ஒவ்வொரு சக்கரத்திலும் சங்கமத்திலும் வருகிறேன். எவ்வாறாயினும் அவர்கள் நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருகிறேன் என்று வார்த்தைகளை தவறாக எழுதிவிட்டார்கள். பக்தி மார்க்கம் அரை சக்கரம் காலத்திற்கு நீடிக்க வேண்டும். அதனால் தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, இந்த விடயங்களை மறந்து விடாதீர்கள். குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, நாங்கள் உங்களை மறந்து விடுகிறோம். ஓ, மிருகங்கள் கூட தமது தந்தையை மறப்பதில்லையே, எனவே நீங்கள் ஏன் மறக்கின்றீர்கள்? உங்களை நீங்கள் ஆத்மாக்களாக கருதுவதில்லை. சரீர உணர்வுக்கு வருவதன் மூலம் நீங்கள் உங்கள் தந்தையை மறக்கின்றீர்கள். இப்போது தந்தை உங்களுக்கு விளங்குபடுத்துவதைப் போல நீங்களும் இதே முறையில் விளங்குபடுத்தும் பழக்கத்தை குழந்தைகளாகி நீங்களும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் நம்பிக்கையோடு பேச வேண்டும். முக்கிய பிரமுகர்கள் முன்னால் சென்றதும் நீங்கள் தைரியத்தை இழந்து விடக்கூடாது. குமாரிகளாகிய நீங்களே பெரும் பண்டிதர்கள். புலவர்களுக்கெல்லாம் விளங்கப்படுத்த வேண்டியவர்கள். அதனால் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் போது நீங்கள் பயமற்றவர்களாக இருக்க வேண்டும். அச்சா இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய வெகு நாட்களுக்கு முன்பு தொலைந்து போய் இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.